This verse and purport stress the importance of faith.
இந்த பதமும் இதனுடைய பொருளுடையும் நம்பிக்கைய மிக அதனுடைய முக்கியத்துவத்தை தெளிவாக்குகிறது.
If one is to advance in Krishna consciousness, one has to have faith.
ஒருவர் கிருஷ்ணாவில் முன்னேற்றம் அடைய விரும்பினால் அதற்கு நம்பிக்கை அத்தியாவசியமான தேவை.
This very point is the subject of accusation by atheists.
இந்த ஒரு கருத்து தான் நாத்திகவாதிகள் நம்மை எதிர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான கருத்து அமைகிறது.
That belief in God is simply faith.
கடவுள் மேல் இருக்கக்கூடிய கடவுள் அப்படிங்கிறது எல்லாமே வெறும் நம்பிக்கை தான் அப்படின்னு அவர் சொல்றாங்க.
And they presume faith to be insubstantial.
அவங்க நம்பிக்கை அப்படிங்கிறத எந்த ஒரு பொருளும் இல்லாத ஒரு விஷயமா கருதுறாங்க.
Of course, blind faith is insubstantial.
ஆனா உண்மையில பாத்தீங்க அப்படின்னா குருட்டு நம்பிக்கைனா எந்த ஒரு பொருளும் இல்லாததான் அமையுது.
But everyone has faith.
ஆனா ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா நம்பிக்கை வச்சே ஆகும்.
Of some kind or other.
ஏதோ ஒரு விஷயத்தையோ இல்ல பல ஏதோ ஒரு விஷயத்தையும் நம்பிக்கை வச்சுதான்.
Excuse me, sir. Please, if you don't mind, not to put the book near your mouth. Not, no. Please take it from me. How many people here have been to Beijing? All right, let's say another place. Let's say London. Oh, wait a minute, maybe some of you. How many of you have been to Moscow? Anyone here been to Moscow? Now, this gentleman is from Russia. Do you believe that? You all believe he's from Russia and he's been to Moscow. You all believe that, right? Can any of you give any proof? Maybe he's lying. Maybe he's not from Russia. Maybe he's from Iceland. But we don't think that he's actually bluffing. We accept he's from Russia.
ஆனா அவர் ஏதோ கட்டுக்கதை சொல்றாரு நம்ம நினைக்காம அவர் ரஷ்யால தான் வந்தார் அப்படிங்கறத நம்புறோம்.
It's reasonable to believe his statement that he's from Russia.
அவர் ரஷ்யால இருந்து வந்தார் அப்படிங்கிற அவருடைய கருத்தை நம்புறது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான்.
None of you have ever seen Moscow or Russia, but you all have faith that Moscow and Russia exist.
உங்கள யாருமே வந்து மாஸ்கோவையோ ரஷ்யாவையோ பார்த்ததில்லை. ஆனா நீங்க எல்லாருமே மாஸ்கோவும் ரஷ்யாவும் இருக்கு அப்படிங்கறதுல நம்பிக்கை வச்சிருக்கீங்க.
So you may say, well, we believe because that's verifiable.
நீங்க உடனே சொல்லலாம், நாங்க இதை நம்புறோம், ஏன்னா இதை நம்ம கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கலாம்.
All right, it's verifiable, but still it's faith.
அது கண்டுபிடிச்சு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தா கூட அது நம்பிக்கை தான் இருக்கு.
It's relatively easily verifiable. I mean, it's not that easy to get a visa for Russia. They give you a hell of a lot of trouble. But it is possible to get a visa for Russia and get on a plane and go.
இது ஒப்பிட்டு பார்க்கும்போது இத கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எளிமையானதுதான். அவர் எளிமையானவங்களுக்கு ரஷ்யாவுக்கு போறதுக்கான விசா கிடைக்காத பட்சத்திலையும் கூட நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா ரஷ்யா கிடைக்கிறதுக்கான விசா வாங்கி அது மூலமா நீங்க மாஸ்கோவுக்கு போக முடியும்.
But even if you go to Russia, if you want to be really faithless, you could say, well, maybe all these people are just pretending that this place is called Russia and it's not really called Russia at all.
நீங்க அப்படியே அங்க போனா கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, இங்க இருக்க நபர்கள் எல்லாம் இது ரஷ்யா அப்படின்னு சொல்லி நம்மளை போயிட்ட போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நம்ப மாட்டீங்க.
Or some people say that, well, we don't really believe that anything exists at all, so there's no Russia and there's no Iceland and there's no people and there's no thoughts and it's all just imagination.
இதே ஒரு சில சொல்லலாம், ரஷ்யாங்கிறது எதுவுமே கிடையாது, ஐஸ்லாந்து அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, எந்த ஒரு மக்களுமே கிடையாது, எந்த ஒரு எண்ணங்களுமே கிடையாது. இது எல்லாமே வெறும் கற்பனை சொல்லலாம்.
So for such people who say that everything is imagination, we invite them to come and take lunch with us.
எல்லாமே கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்களை நாங்கள் வரவேற்று எங்களோடு மதிய உணவு எடுத்துக்கொள்ள சொல்றோம்.
We say, just see all this beautiful idli and idiyappam and sambar and payasam. Just look, we've prepared all these wonderful things for you. And you'll say, well, where is it? And you'll say, well, it's just imaginary. You can imagine eating it. So the point here is that we have to have faith in something. If we say we have faith, we don't have faith in anything, then you can't live.
நீங்க எனக்கு எதுவுமே நம்பிக்கை கிடையாதுன்னு நீங்க சொன்னீங்க, வாழ்க்கை நடத்தவே முடியாது.
You won't want to breathe because you don't have faith. You think someone might have put some poisonous gas in there. You're going to die.
உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னா உங்களால மூச்சு கூட விட முடியாது. நீங்க நினைக்கலாம் யாராவது இந்த இடத்துல ஏதோ ஒரு நச்சுத்தன்மையுடைய வாயுவை கக்கி இருக்கலாம் அப்படின்னு நீங்க நம்பலாம்.
However, if someone goes around with a gas mask on because he thinks that the air is full of deadly fumes, he'll probably get incarcerated in a lunatic asylum. A gas mask? So faith is just, it's a basic principle of existence.
அதனால நம்ம உயிர் வாழ்றதுக்குடைய அடிப்படை தேவை, அடிப்படை நிலையிலேயே நம்பிக்கை அப்படிங்கிறது தேவைப்படுது.
And the difference between atheism and theism is that atheists, they put the barrier of their faith at that which they can, verify with their gross senses.
நாத்திகவாதிகளுக்கும் ஆத்திகவாதிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த நாத்திகவாதிகள் தாங்கள் வக்கீல் தங்களுடைய நம்பிக்கையை எதெல்லாம் நம்பிக்கை எதன் அடிப்படையில் வைக்கிறாங்க அப்படின்னா, எந்த பொருட்கள் எல்லாத்தையும் அவங்களுடைய ஜட புலன்களை கொண்டு ஊர்ஜிதம் பண்ண முடியுமோ, ஜட புலன்களை கொண்டு கண்டுபிடிக்க முடியுமோ, அந்த பொருட்கள் மேலே மட்டும் அவங்க நம்பிக்கை வைக்கணும்னு சொல்றாங்க.
Oh, that's what they say, but actually the atheists also accept many subtle points simply on faith.
அதுதான் நாத்திகவாதிகள் சொல்றாங்க, நாங்க எங்களுடைய புலன்களால தெரிஞ்சுக்க முடியாது மட்டும்தான் நம்புவோம் சொல்லி. ஆனா அவங்களும் பல விஷயங்களை சூட்சமான ரீதியில நம்பிக்கையின் அடிப்படையில ஏத்துக்கிறாங்க.
For instance, we'll find that atheists, if you tell them that if you introduce this person is studying quantum theory at university, they'll accept what is quantum theory, although they have no idea what it is.
ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு நாத்திகவாதிகிட்ட போய் ஒரு நபரை நீங்க அறிமுகப்படுத்தி, இந்த நபர் பல்கலைக்கழகத்துல குவாண்டம் தியரி படிச்சுட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அந்த நாத்திகவாதிக்கு குவாண்டம் தியரினா என்னன்னு தெரியாது கூட அதை எதிர்ப்பாங்க.
And even if it is attempted to be explained to persons who are not quite advanced in physics, in quantum physics, then it will not be understood because it's a highly subtle subject.
And the issue is that the quantum physics abingiradha neenga oru nabarukku eduthu solalum neenga meerchi panna kuda andha vishayathu mela avarku munnadiye konjam anubhavam illada pachathila adu avarala purinjikkaradhu nadu saadhyam illadha ena adu mikavum sukshamana oru.
In English there are many books of popular science which try to explain the concepts of advanced science in simple, relatively simple language.
ஆங்கிலத்துல பல புத்தகங்கள் இருக்கு, அந்த புத்தகங்கள் எதுக்காக அப்படின்னா மிகவும் கடினமா இருக்கக்கூடிய அறிவியலை எளிமையான விதத்துல விளக்கறதுக்காக பல புத்தகங்கள் இருக்கு
ஆங்கிலத்துல. At least one actual scientist who I spoke to, a PhD in atomic physics, thought that such books, they actually don't help the cause of science because they simplify it so much that they don't really convey the meaning, the actual meaning.
நான் சந்திச்ச விஞ்ஞானிகள்ல உண்மையான விஞ்ஞானிகளா திகழ்ந்த ஒருவர் என்கிட்ட சொன்னார், அத்தகைய புத்தகங்கள் உண்மையான கருத்தை கொடுக்கறது கிடையாது, ஏன்னா அவங்க அறிவியல் இருக்கக்கூடிய விஷயத்தை எளிமையாக்குறோம் அப்படிங்கிற பேர்ல அதுல இருக்கக்கூடிய உண்மையான விஷயத்த கைவிட்டுறாங்க.
PhD in atomic physics, by the way, was a devotee.
அவர் இந்த அணு ஆயுத சம்பந்தப்பட்ட இயற்பியல அறிவு செய்யறதுல அவர் PhD பட்டம் பெற்றவர், அவர் ஒரு பக்தர்.
So anyway, faith here is on the basis of Chaitanya Charitamrita. Transcendental faith is based on faith in the sublime.
இங்க சைதன்ய சரிதாமிரத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையானது உயர்ந்த விஷயத்து மேல வைக்கக்கூடியதாகும்.
That beyond this, the gross manifestation of what we can perceive, and even that which we can imagine on the subtle platform of matter, there is a higher existence, a spiritual existence.
நம்மளால நம்மளுடைய ஜடகுலத்தை கொண்டோ இல்ல சூக்ஷ்ம நிலைகளையும் தாண்டி இருக்கக்கூடிய உன்னத தலத்து மேல நம்ம நம்மளுடைய நம்பிக்கையை வைக்கிறோம்.
And that this can be experienced.
அது மட்டும் இல்லாம இதை நம்ம நம்மளுடைய அனுபவத்தால உணரவும் முடியும்.
We have faith that Russia exists because we have faith that others have experience of going there and being there, and that we could also go there and be there.
நம்ம ரஷ்யா மேல நம்பிக்கை வைக்கிறோம், எதனால அப்படினா மற்றவங்க அந்த இடத்துக்கு போய் அங்க வசிக்கிறாங்க அப்படிங்கறது அடிப்படையில நம்மளும் அங்க போய் அங்க வசிக்கலாம் அப்படிங்கற நம்பிக்கை நமக்கு இருக்கு.
And faith in spiritual reality is faith that we can also experience that.
ஆன்மீக நிலையில இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படினா அந்த ஆன்மீக நிலையை நம்மளும் உணர முடியும், நம்மளும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கறதுதான்.
Persons who lack this faith cannot advance in Krishna consciousness.
இந்த நம்பிக்கையில யார் குன்றி இருக்கிறாங்களோ அவங்க கிருஷ்ண பக்தியில முன்னேற முடியாது.
Now, at the present time, we are not in Krishna consciousness.
நம்ம நம்மளுடைய தற்போதைய நிலையில கிருஷ்ணவுடன் இல்லாம இருக்கோம்.
We are in material consciousness.
நாம பௌதிக உணர்வுலயே இருக்கிறோம்.
Krishna consciousness means to be always absorbed in thoughts of Krishna.
Krishna உணர்வுல இருக்கிறது அப்படின்னா கிருஷ்ணனை பற்றிய எண்ணங்களிலேயே சதா சர்வகாலம் மூழ்கி இருக்கிறது.
And material consciousness means to always be absorbed in thoughts of how we can satisfy our senses on the gross material platform.
பௌதிகவாதியாக இருந்தாலும் அவங்க இந்த கிருஷ்ணவோட மேல எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம இருக்காங்க.
The neophyte devotee has slight faith in Krishna consciousness.
ஆரம்ப நிலை பக்தருக்கு ஏதோ ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு கிருஷ்ணவோட மேல.
The madhyamadhikari or middle level devotee has firm faith in Krishna consciousness.
மத்தியமாதிகாரி அல்லது நடுநிலை பக்தரோட கிருஷ்ணவோட மேல முழு நம்பிக்கை கொண்டிருக்காரு.
And for the topmost devotee, there's no question of faith in Krishna consciousness because he's living and experiencing that at every moment.
ஆனா உயர்ந்த நிலையிலிருக்கக்கூடிய பக்தருக்கோ நம்பிக்கை அப்படிங்கிற கேள்விக்கு இடமில்லை, ஏன்னா அவர் அந்த உயர்ந்த நிலையிலே வாழ்ந்து அந்த கிருஷ்ண பக்தியை அனுபவிச்சுட்டே இருக்கிறார்.
ஸ்தாவ ஜங்கம் தேகே ந தேகே தா மூர்த்தி சாதாத்ர ஹோய்தா இஷ்ட தெய்வ ஸ்மிருதி. Whatever he sees, he doesn't exactly see the form, but he sees everywhere the manifestation of his worshipable Lord Krishna.
அவர் என்னென்ன விஷயங்களை பார்க்கிறாரோ அந்த இடத்துலலாம் அவர் அந்த வடிவமா பார்க்கறதில்லை. அவர் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் அவருடைய வழிபாட்டுக்குரிய பகவான கிருஷ்ணனுடைய ஞாபகமாகவே பார்க்கிறார்.
It's just like we can point to this fan and say, do you believe in this fan? And it seems like a foolish question. Why should we not believe? Everyone can see it. So for the pure devotee who's always experiencing the presence of Krishna, there's no question of arguments or faith or lack of faith. Krishna is the reality that he constantly experiences in pure love.
அதே மாதிரி ஒரு தூய பக்தருக்கு இது ஒரு கேள்விக்கே இடம் கிடையாது. கடவுள் மேல நம்பிக்கை இருக்காரா கிருஷ்ணன் இருக்காரா இல்லையாங்கிற கேள்விக்கோ வாதத்துக்கோ அவங்க எந்த ஒரு இடமே கிடையாது. ஏன்னா அவர் எல்லா நேரத்திலும் கிருஷ்ணரை முழுக்க முழுக்க அனுபவிச்சிருக்கார்.
In this purport, Srila Prabhupada writes that faith is created by association with devotees.
இந்த பொருளில் ஸ்ரீல பிரபுபாத் எழுதுற நம்பிக்கையானது பக்தருடைய சத்சங்கத்தை உருவாக்கப்படுகிறது.
And especially the topmost devotees, their experience of Krishna is so substantial that they are able to impress the reality of Krishna consciousness on persons even with no prior connection with him.
எண்ணம் எப்படின்னா அவங்க எப்பவுமே கிருஷ்ணரை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால அவங்களால தங்களுடைய இருப்பின் மூலமாவே மற்றவர்கள் மேல நம்பிக்கையை ஊட்டக்கூடிய அளவு இருக்கிறாங்க.
It is quite astonishing how Srila Prabhupada went to the Western countries where people had not, most people had never heard of Krishna and made them into pure devotees.
கிருஷ்ணரை பற்றி கொஞ்சம் கூட கேள்விப்பட்டிருக்காத மேற்கத்திய நாட்டு மக்கள் மத்தியில போய் ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணி அவங்களை கிருஷ்ண மக்களா மாத்துறது அப்படிங்கிறது மிகவும் ஆச்சரியத்தக்க ஒரு விஷயமாகும்.
His Krishna consciousness was so substantial that others could recognize that this person is quite different to anyone else.
அவருடைய கிருஷ்ண பக்தி எந்த அளவுல இருந்தது அப்படின்னா அவரை வெறுமன பார்க்கறது மூலமாக மக்கள் புரிஞ்சுட்டாங்க இவர் மற்ற எல்லா நபர்களை காட்டிலும் வித்தியாசமானவர் அப்படிங்கிறது புரிஞ்சுட்டாங்க.
Of course, even from external perspective, Prabhupada was different. His accent was different. His dress style was different. His diet was different. Even the timings, his rising early in the morning, that was different to everyone else.
அவர் காலையில அதிகாலையில எழுறது அப்படிங்கிற நேரமானது மற்றவங்க எல்லாருக்கும் வித்தியாசமானது.
But it wasn't just his habits that was different, but his intense experience of and love for Krishna that sensitive people recognized.
அவர் கிருஷ்ண அவர் உடுத்த உடை மட்டும் வித்தியாசமா இருந்தது, அவருடைய வெளித்தோற்றம் மட்டும் வித்தியாசமா இருந்ததுன்னு கிடையாது. கிருஷ்ணரோட அவருக்கு இருந்த உறவு முறை, அவர் கொண்டிருந்த அனுபவமும் மற்ற சாதாரண மக்களை காட்டிலும் வித்தியாசமாகவே இருந்தது.
And that was really the difference between Prabhupada and any number of bogus, cheating, so-called sadhus who went to America or who are in India, even up to the present time.
அதுதான் ஸ்ரீல பிரபுபாதருக்கு முன்னாடியும் ஸ்ரீல பிரபுபாதருக்கு பின்னாடி இன்றைய காலத்திலையும் அமெரிக்காவிலும் இந்தியாவிலும் வசித்த பல்வேறு போலி சாதுக்களோட ஒப்பிடும் போது ஸ்ரீல பிரபுபாதர் வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடியதாக திகழ்ந்தது.
Most sadhus are simply content with being liked and being nice.
பெரும்பாலும் பேரளவிலான நிறைய சாதுக்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிறதுக்காகவும் நல்லா அருமையா இருக்கிறதா நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். எல்லாருக்கும் அனுசரித்து போகக்கூடிய அளவுல இருக்கணும்னு நினைக்கிறான்.
Generally consider that well, a sadhu should be good.
பொதுவா சாது நல்லவரா நல்லபடி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறாங்க.
So good means to act in a way that everyone will be happy with you and smile at everyone.
நல்லவரா இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே உங்களை பார்த்து சிரிக்கணும், அப்புறம் எல்லாருமே உங்களை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு எதிர்பார்த்தான்.
Persons of substance, of substance means they're heavy. Guru means heavy. They act in a way that is beneficial for others.
ஆனா யாரொருத்தர் உள்ள விஷயம் உள்ளவர்களா, அதாவது கனமானவர்களா, குரு அப்படின்னா கனமானவர் அப்படின்னு அர்த்தம், அத்தகையா யார் இருக்காரோ அவங்க மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய விதத்துல செயல்படுவாங்க.
Which is sometimes compared to giving medicine to a horse.
இது ஒரு சில நேரத்தில் குதிரைக்கு மருந்து கொடுக்கறதோட ஒப்பிடப்படுது.
To orally give medicine to a horse is not a very easy job.
நீங்க ஒரு குதிரைக்கு மருந்து கொடுக்கறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான வேலை கிடையாது.
If the horse doesn't want to take it, it's not an easy job.
அந்த குதிரை அந்த மருந்தை சாப்பிட விரும்பல அப்படின்னா அது அவ்வளவு சுலபமான காரியமே கிடையாது.
Horse can bite you, the horse can kick you.
அது உங்களை கடிக்கணா இல்ல உங்களை உதைக்கணா.
So one has to be very determined, very expert to give the medicine that it doesn't want to take but that it must take for its own benefit.
ana orta anda marunda anda mudrai saapadaiye marunda adu kudukalam appadina adu mela nigada thannambikai kondavaravum romba anubhavam udayavaravum irukkanum ena adu anda marunda virumbadhu kedaadu ana anda mudraiyinde nadalukku anda marunda nigavum thevaiyam.
If we simply or someone, another example, someone goes to the medicine shop and or goes to the doctor and he says, you must take this treatment and this bitter medicine. He says, well, why don't you give me some nice tasting medicine?
இது இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு மருத்துவர்கிட்ட போய் அவருடைய வியாதிக்கு அவர் கொடுக்கக்கூடிய மருந்து கசப்பா இருந்தது அப்படின்னா, ஏன் நீங்க எனக்கு இனிப்பான ஒரு மருந்து கொடுக்க கூடாதுன்னு கேட்கலாம்.
If the doctor is a cheater, he just wants to conduct some business, he'll agree, okay.
அந்த மருத்துவர் ஏமாற்றக்கூடியவராகவும் ஏதோ தொழில் பண்ணணும் அதுக்காக மருத்துவராக இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி அவர் சொல்லுவார், சரி நான் உனக்கு வேற ஒரு மருந்து தரேன்.
But if he desires the benefit of the patient, he may tell him, no, you take this medicine and you change your diet. That food you like to eat best, don't eat it ever again.
அவர் உங்களுடைய நலனை உண்மையிலே விரும்பக்கூடியவராக இருந்தா அவர் சொல்லுவார், நீங்க இல்ல இந்த மருந்து தான் நீங்க கண்டிப்பா எடுத்துட்டாகணும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உணவு பழக்கத்துல அவர் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருப்பார். உங்களுக்கு நீங்க இந்த ஒரு உணவை ரொம்ப விரும்பி சாப்பிடறீங்க, இதை இனிமேல் உங்க வாழ்க்கையில எப்பவுமே எடுத்துடாதீங்க.
So generally people have faith on a very low platform.
பொதுவா மக்களின் நம்பிக்கை மிகவும் கீழ்த்தரத்துல இருந்து இருக்கு.
Just like people say, well, I went to Shirdi Sai Baba, then I went started going to the Murugan temple, and then I started going to this Swami and that Swami, and I ended up, yes, I ended up with Satya Sai Baba, and then I got all my wishes fulfilled, so that's it.
அப்புறம் இந்த சுவாமிகிட்ட போனேன், அந்த சுவாமிகிட்ட போனேன், கடைசியில நான் வந்து சத்யசாரபாபாட்ட வந்து முடிஞ்சேன். அவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய எல்லா ஆசைகளும் திருப்தி அடைஞ்சிச்சுமா.
Because they're on the gross, foolish platform. What they can experience, they think, oh, this is something very good for me.
ஏன்னா அவங்க சாதாரண ஜனதலத்துல இருந்து முட்டாள்தனமான நிலையில இருந்து அவங்க தங்களால் எதை அனுபவிக்க முடியுமோ அதை பொறுத்து தங்களுடைய செயல்களை செய்யலாம்.
If we tell them that someone who gives you material benefits, so-called material benefits, is just cheating you, because material benefits, they cannot help you. they will not like to hear. They have no faith.
நம்ம அவங்ககிட்ட போய் யார் ஒருத்தர் உங்களுக்கு பௌதிக நலன்களை கொடுக்குறாங்களோ அவங்க பெருமனை உங்களை ஏமாத்துறாங்க. ஏன்னா பௌதிக நலன்கள் எந்த வயசுலயும் உங்களுக்கு உதவாது அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னோம்னா அவங்க அதை கேட்கறது விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு அதை நம்பிக்கை இல்லை.
They are on the foolish platform of thinking that what is if I get lots of money and prestige and people praise me, that is very good.
அவங்க எப்படிப்பட்ட தளத்துல இருக்காங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சு எனக்கு கொஞ்சம் வசதி கிடைச்சு மக்கள் என்ன பாராட்டினாங்க அப்படின்னா அதுதான் எனக்கு சிறந்ததுன்னு நம்பக்கூடிய அளவுல முட்டாள்தனத்துல மூடி இருக்காங்க.
But persons who are actually connected with the Supreme Absolute Truth, Personality of Godhead, Krishna, they will never encourage a person to be materialistic.
ஆனா யாரொருத்தர் பரமபூர்ண சத்தியமான பகவான் கிருஷ்ணரோட தொடர்ந்து இருக்காங்களோ அவங்க எந்த ஒரு நபரையும் பௌதிகவாதியா இருக்கிறதுக்கு ஊக்குவிக்க
மாட்டாங்க.
அவங்க சொல்லக்கூடிய கருத்து பௌதிகவாதிக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதா இல்லாமல் இருக்கலாம்.
Or sometimes it's attempted to present Krishna consciousness in a manner which is palatable for the materialist.
ஒரு சில நேரங்களில் அவரே வந்து பௌதிகவாதிகளுக்கு ஒத்து வரக்கூடிய விதத்துல கிருஷ்ண பக்திய முன்வைக்கக்கூடிய நிலையில இருக்கலாம்.
But ultimately, if one is to be benefited, one here has to hear and accept the message of Krishna.
ஆனா இறுதியில பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் தங்களுடைய பலனை அடையணும் உண்மையான பலனை அடையணும் அப்படின்னா கிருஷ்ணன் சொல்லக்கூடிய கருத்தை அவர் கேட்டுதான் ஆகணும்.
That he is to be surrendered to.
அது என்ன அப்படின்னா அவர் சரணடைஞ்சு ஆகணும்.
சர்வதாமான் பரித்தஜ மாமேகம் சரணம் ரஜ.
எல்லா விதமான தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னிடம் சரணாகிறார் கிருஷ்ணன்.
That all endeavors for our own so-called happiness are actually against our real self-interest.
நம்ம நம்மளுடைய நலனுக்காக எதெல்லாம் முயற்சி செய்யறோமோ அது எல்லாமே உண்மையில நம்மளுடைய நலனுக்கு எதிரானது.
Therefore, Krishnarthe Akhila Cheshtitam, everything should, all endeavors should be for the pleasure of Krishna.
எனவே நம்மளுடைய எல்லா முயற்சிகளும் கிருஷ்ணருடைய திருப்திக்காக கிருஷ்ணருடைய சந்தோஷத்துக்காக இருக்கணும்.
But materialistic people don't like to hear this.
ஆனா பௌதிகவாதிகள் இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு விரும்புறது கிடையாது.
So sometimes some kind of compromise is made.
அதனால சில சமயங்கள்ல ஒரு விதமா அவங்களோட சமரசம் போறதுங்கிறது வருது.
That we'll just tell nice stories of Krishna.
நம்ம கிருஷ்ணரை பற்றி அருமையான கதைகளை சொல்லுவோம்.
And just sing some nice bhajans.
ஒரு அருமையான பஜனைகளை புரிவோம்.
And we won't insist on too many rules.
மிக அதிகமான கட்டுப்பாட்டு விதிகள் மேல நம்ம கவனம்
செலுத்துறதில்லை. அதுக்கப்புறம்
நிறைய மக்கள் கிருஷ்ண பக்தி எடுத்து முயற்சி பார்ப்பாங்க.
அது
அப்படி நடக்கலாம்.
பட் அன்லெஸ் அண்ட் அன்டில் பீப்புள் ஆர் ப்ரிபேர்ட் டு டேக் டு கிருஷ்ண கான்ஷியஸ் சீரியஸ்லி, then they cannot really make any advancement.
ஆனா அதே சமயத்துல ஒருத்தர் இந்த கிருஷ்ண பக்தி தீவிரமா எடுத்துக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கல அப்படின்னா அவர் இந்த கிருஷ்ண பக்தியில எந்த விதத்திலையும் முன்னேற்றம் அடைய முடியாது.
If we can actually understand what it means that our identity is that of being a servant of Krishna, then we shall not try to cultivate any desire than that to serve Krishna.
யார் ஒருவர் நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுதான் நம்மளுடைய உண்மையான நிலை அப்படிங்கறத தெளிவா உணர்ந்திருக்காரோ, அப்படி யாருக்கு உணர்ந்துட்டாரோ அவர் அந்த நிலைக்கு எதிரான எந்த ஒரு விஷயத்து மேல விருப்பம் காமிக்க
மாட்டேன். This is the only consciousness that can actually benefit us.
நம்ம கிருஷ்ணருடைய திருப்திக்காகவே எல்லா காரியத்தையும் செய்யணும் அப்படிங்கிற உணர்வானது மட்டும்தான் நமக்கு உண்மையில பலன் தரக்கூடிய உணர்வு அமையும்.
கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ் மீன்ஸ் that we shall dedicate all our endeavors for Krishna.
Krishna ulagu appadina nammude ella meedhiyum Krishna ukkaga thyagam pandrathu appadina Krishna arpanikkiradhu.
If we think 50% for me and 50% for Krishna, we might end up like Trishanku, so stuck somewhere in the middle of the universe.
நம்ம 50% எனக்கு 50% கிருஷ்ணனுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா திரிசங்கு மாதிரி உலகத்தை நடுவில் எங்காவது இருக்க மாட்டோம்.
They all know Trisanku. You know, in Ramayana there's this story of
Trisanku-oda kadha theriyuma Ramayanathil irukkirathu. Yaarukkum theriyum.
He was being sent up to the heavenly planets and the demigods pushed him down. And in the end he got stuck somewhere in the middle. It's a long story, but just in brief.
அது ஒரு பெரிய கதை. அது சுருக்கமா சொன்னோம்னா அவர் வந்து சொர்க்க லோகத்துக்கு அனுப்பப்பட்டார். ஆனா தேவர்கள் அவரை ஏத்துக்காம கீழே தள்ளிட்டாங்க. அதனால ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இடத்துல மாட்டேன்னு முடிச்சாங்க.
One generation or two generations ago, everyone would have understood this.
ஒரு தலைமுறையா இருந்த
முன்னாடி
இந்த உதாரணத்தை எல்லாருமே புரிஞ்சிருப்பாங்க.
Now you have lost your culture. Yeah, that culture, that faith was imbibed by regularly hearing about Krishna and Rama.
அந்த கலாச்சாரத்துல மக்கள் மேலான நம்பிக்கையானது தொடர்ந்து கிருஷ்ணரை பற்றியும் ராமரை பற்றியும் கேட்கறதன் மூலமா மக்கள் மத்தியில நம்பிக்கை உயர்ந்தது.
But nowadays you'll hear more about Sachin Tendulkar than Krishna.
ஆனா இப்போ சொல்லுங்க நீங்க கிருஷ்ணரை காட்டிலும் சச்சின் டெண்டுல்கர் பத்தி அதிகமா கேக்குறீங்க.
You'll hear more about Jayalalitha than Krishna.
நீங்க கிருஷ்ணரை காட்டிலும் ஜெயலலிதா பத்தி நிறைய கேக்குறீங்க.
We have nothing against Sachin or Jayalalitha, but we should hear more about Krishna than them. It is an imbalanced civilization that promotes sports stars and politicians more than the Supreme Personality of Godhead.
ஒரு விளையாட்டு வீரரையும் அரசியல்வாதியையும் முழுமுதல் கடவுளை காட்டிலும் அதிக அளவுல விளம்பரப்படுத்தக்கூடிய நாகரிகமானது ஒரு பக்குவப்பட்ட நாகரிகமாகும்.
So people have become very light and foolish.
அதன் மூலமா மக்கள் மிகவும் முட்டாளர்களாகவும் எந்த ஒரு கனமும் இல்லாதவர்களாகவும் ஆயிட்டாங்க.
And even religion as it's practiced nowadays is mostly light and foolish.
மதம் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு பயிற்சி செய்யக்கூடியதும் கூட பெரும்பாலும் தனம் இல்லாததாகவும் முட்டாள்தனமானதாகவும் இருக்கு.
People think, oh, many, as Prabhupada notes, some people come to Krishna Bhakti, then after practicing it for some time, they go away.
இங்க ஸ்ரீல பிரபுபாத் குறிப்பிடுற மாதிரி மக்கள் கிருஷ்ண பக்திக்கு வராங்க, கொஞ்ச நாள் பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் அதை விட்டுட்டு போயிடுறாங்க.
Their family members or friends say to them, what is this? No going to cinema, no TV, no tea, no coffee. And they start to think, oh, what's wrong with me? And then they give up their interest in Krishna
consciousness. டீ பார்க்கறதுல டீ குடிக்கிறதுல காஃபி குடிக்கிறதுல ஏதோ உங்ககிட்ட ஏதோ தவறு இருக்குது, உடனே அவங்க போ எங்கிட்ட ஏதோ தவறு இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு கிருஷ்ண பக்தியை விட்டாங்க.
Or another insubstantial approach to Krishna consciousness is to think that giving up tea and coffee in itself constitutes Krishna consciousness.
கிருஷ்ண பக்தியில இன்னொரு தவறான எண்ணம் என்ன அப்படின்னா
நம்மளுடைய It's not such an easy thing.
இது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது.
Therefore, it requires great faith. That after giving up my material desires, I will get that which is more substantial than anything material.
என்ன நம்பிக்கை தேவை அப்படின்னா, என்னுடைய பௌதிக ஆசைகள் எல்லாத்தையும் நான் விட்டொழிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய உண்மையான நலனுக்கு மிகவும் உதவி செய்யக்கூடிய விஷயத்த நான் அதிகமா பெறுவேன் அப்படிங்கிற ஒரு தின நம்பிக்கை.
Again, that faith is generated by association with devotees.
மறுபடியும் சொல்லணும் அப்படின்னா, அந்த நம்பிக்கையானது பக்தர்களோடு சொல்லக்கூடிய சத்சங்கத்தின் மூலமா வளர்க்கப்படுது.
When we see that devotees are not cultivating material desires, they're not like other people, but they have, nevertheless, they are happy in a way that no materialistic person can ever dream of being, then we also desire to be like that.
நம்மளுடைய ஆசை எப்படி வளருது அப்படின்னா, அதாவது பக்தர்களோட உறவு கொண்டு எந்த ஒரு பௌதிக ஆசையும் இல்லாம பக்தி செய்யக்கூடிய நம்மளுடைய விருப்பம் எப்படி வளருதுன்னா, நம்ம சங்கம் கொள்ளக்கூடிய பக்தர்கள் எந்த ஒரு பௌதிக ஆசையும் இல்லாம இருக்கிறத பார்க்கறதுனாலையும், அப்படிப்பட்ட பக்தர்கள் பௌதிக ஆசைகளோட இருக்கக்கூடிய பௌதிகவாதிகளை காட்டும் மிகவும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறதுனாலையும், நமக்கு எல்லா பௌதிக ஆசைகளையும் விட்டொழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளால வளருது.
Unfortunately, materialistic people cannot understand the position of a devotee. And they presume him to be materialistic like them. Sometimes even neophyte devotees cannot appreciate the position of an advanced devotee.
சில நேரங்களில் ஆரம்ப நிலை பக்தர்கள் கூட உயர்ந்த நிலை இருக்கக்கூடிய பக்தர்களுடைய நிலையை புரிந்து கொள்வது கடினமானதா இருக்கும்.
Because a neophyte devotee has many material desires, he becomes impressed when he sees someone who performs great austerities, and he thinks, oh, this is the greatest devotee.
ஏனா ஒரு ஆரம்ப நிலை பக்தன் அவருடைய எண்ணங்கள் ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய காரணத்தால யாராவது ஒருத்தர் கடுமையான தவங்கள தபஸ்யங்களை மேற்கொள்ளும் போது அதை பார்த்தானா, ஓ இவர் மிகச்சிறந்த பக்தரோ அப்படின்னு நினைச்சாங்க.
Whereas a topmost devotee, he may not perform so many austerities, he has no need to.
ஆனா உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தரோ தபஸ்யங்களை புரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, அவருக்கு அதை செய்யவும் மாட்டாங்க.
Then again, a neophyte devotee seeing that a topmost devotee doesn't perform so many austerities because he's simply engaged in serving Krishna, he may mistake him to be a sense enjoyer and imitate
him.
So one should understand that the characteristic of a topmost devotee is his full commitment to serve Krishna in the manner that Krishna desires him to.
கிருஷ்ணனுக்கு பிடித்த விதத்துல கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுல எப்பவுமே ஈடுபட்டிருக்கக்கூடியவரே முதல் நிலை பக்தர்.
It is, this is just the opposite of materialistic consciousness in which one thinks, how can I utilize everything in this world and all my energy to live here as comfortably and happily as possible.
இது பௌதிகவாதி யாரோவன் நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் என்னுடைய எல்லா சக்திகளையும் பொருட்களையும் நான் இந்த உலகத்தில் சுகமா வாழ்றதுக்கு எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு நினைச்சிட்டு இருக்காரோ அந்த பௌதிகவாதியினுடைய எண்ணத்திற்கு முற்றிலும் எதிரானது.
So this is the life of surrender or sharanagati, the pure devotional life.
இதுதான் தூய பக்தி தொண்டு வாழ்க்கை, சரணடைந்த வாழ்க்கை, சரணாகதி என்று அழைக்கப்படுது.
And it means to go to progress from the level of gross selfishness or even extendedness selfishness. Extended selfishness takes the form of altruism, humanitarianism, nationalism.
விரிவாக்கப்பட்ட குழந்தை வச்சு அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய சமூக சேவை, மனித நலத் தொண்டு, தேசியவாதம், தேச தொண்டு, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதாகும்.
Krishna conscious means to understand that everything and everyone is meant for the service of Krishna.
Krishna உணர்வு அப்படின்னா எல்லாருமே எல்லா பொருட்களுமே கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு உரித்தாராங்கிறத புரிஞ்சுக்கிறதா.
So this process of sadhana bhakti is meant for leading us to the stage of full surrender to Krishna.
இந்த சாதன பக்தி வழிமுறையானது கிருஷ்ணரிடம் முழுமையாக நம்ம சரணம் இருக்கக்கூடிய நிலைக்கு படிப்படியாக நம்மளை இட்டுச் செல்லக்கூடியதாகும்.
Giving up all material desires.
அதன் மூலமா நம்ம நம்மளுடைய எல்லா பௌதிக ஆசைகளையும் விட்டொழிக்க முடியும்.
If we say this, people get afraid. We are afraid because we have faith in material objects, but we don't have full faith in
Krishna.
So Krishna sometimes arranges for his devotees to lose their faith in the prospect of material happiness.
இந்த பௌதிக சுகத்துல அவங்க இருக்கக்கூடிய அதுல பௌதிக சுகத்தை அடையதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை தகர்க்கிறது அப்படிங்கிற விதத்துல தகர்க்கிறதுக்காக கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்கள ஒரு சில ஏற்பாடுகளை செய்வார்.
யஸ்யாஹம் அனுகிருஹ்ணாமி ஹரிஷே சந்தனம் ஸ்வனாய. சத்யாத்ய தனம் விஷந்தேவ ஸ்வஜனா தூக்க தூக்கிதம். Lord Krishna says, my special mercy is manifested by removing the wealth of my devotees gradually.
Bhagavan Krishna solra enude sirappu karume enude bhaktargitta eppadi velipadudha appadina avangitta irukkakoodiya bhaudhiya porukal ellathiyum na padipadiya na adha eduthukolven
thathavade
enude sirappu karume
thathodhanam chajamtyasya. Then finding themselves without any more wealth, finding them without wealth, their relatives become upset with them.
அத்தகைய நபரை எந்த ஒரு சொத்துமே இல்லாம இருக்கிறத பார்த்தையும் அவருடைய உறவினர்கள் எல்லாரும் அவர் ரொம்ப மன வருத்தம்.
So this may happen in some cases. Srila Prabhupada reckoned that Krishna dealt with him in that way.
இந்த விஷயம் ஒரு சிலர் கிட்ட நிகழலாம். சில பிரபா சொன்னார் கிருஷ்ணர் எங்கிட்ட இதே மாதிரி நடந்துட்டார்.
One way or another, devotee has to dedicate mind, body, words, everything fully in the service of Krishna.
ஆனா ஏதோ ஒரு விதத்துல ஒரு பக்தனான தன்னுடைய மனம், வார்த்தை, செயல்கள் எல்லாத்தையுமே கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடுத்தி ஆகும்.
This may sound like a very severe prescription.
இதை நாம் கேட்கும்போது இது ரொம்பவும் கடுமையான ஒரு வழிமுறை மாதிரி நம்ம நினைக்கலாம்.
But when we have faith that this is certainly for my topmost benefit in the very best of ways, then we shall certainly embrace it.
ஆனா எப்ப நம்ம இந்த வழிமுறையானது எனக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது, மிகச்சிறப்பான வழிமுறை அப்படிங்கிறத நம்ம முழு நம்பிக்கை வச்சிருக்கோமோ அப்ப நம்ம இதை கண்டிப்பா எடுத்துக்கணும்.
Beginning is to have the faith to hear these topics.
ஆரம்ப நிலை என்ன அப்படின்னா இத்தகைய விஷயங்களை கேட்கறதுக்கான நம்பிக்கையோட இருக்கிறது.
Not everyone is coming to hear these topics.
எல்லாரும் இந்த விஷயத்தை கேட்கறதுக்கான நம்பிக்கையோட வரதில்லை.
At least if we regularly hear, then we may gradually begin to understand.
குறைஞ்சபட்சம் நம்ம தொடர்ந்து இந்த விஷயங்களை கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா குறைஞ்சது படிப்படியாவது நம்ம உண்மையை உணர்வோம்.
We should hear constantly.
நம்ம எல்லாரும் இந்த விஷயங்களை தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கோம்.
We may hear a lecture for 1 hour in a week.
நீங்க ஒரு வாரத்துல ஒரு மணி நேரம் உபன்யாசங்களை கேட்கலாம்.
And the rest of the 147 hours in the week, we are hearing, don't surrender to Krishna, don't surrender to Krishna, don't surrender to Krishna.
ஆனா இது தவிர பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தினுடைய 147 மணி நேரத்துல நம்ம கிருஷ்ணகிட்ட சரணடையாதீங்க, கிருஷ்ணகிட்ட சரணடையாதீங்க, கிருஷ்ணகிட்ட சரணடையாதீங்கிற விஷயத்தான் கேட்டிருக்கோம்.
It may be that no one's saying directly.
அதை யாருமே நேரடியா சொல்லாம இருக்கலாம்.
But that is the underlying message of every person in the material world.
ஆனா பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர் கீழேயும் இருக்கக்கூடிய அடிப்படை விஷயமா அடிப்படை செய்தி ஆகுதான் சொல்றாங்க.
By advertising, buy these kinds of shoes, or go on a holiday to Singapore. By all that advertising and advertising, forget Krishna, forget Krishna, forget Krishna.
எல்லா விளம்பரங்களும் அதாவது நீங்க இந்த விதமான ஒரு ஷூவை வாங்கிக்கோங்க, அப்புறம் சிங்கப்பூருக்கு ஒரு பிரயாணம் மேற்கொள்ளுங்க, அப்படி செய்யக்கூடிய எல்லா விளம்பரமும்
Just by talking, oh, my brother's wife was admitted to hospital and talking so many different things. The underlying message is, let us together forget Krishna, let us together forget Krishna.
நம்ம பேசிட்டு இருக்கிறது, அதாவது எங்களுடைய பண்டிகை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க, இப்படி பௌதிக விஷயங்களை பேசிட்டு இருக்கிறது கூட எப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணா வந்தலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணா வந்தலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவருக்கு அதிகம் இருக்கு.
So at least once a week we should come and hear that we have to remember Krishna.
அதனால குறைஞ்சது வாரத்துல ஒரு தடையாவது நம்ம வந்து நம்ம எல்லாரும் கிருஷ்ணரை நினைச்சிருக்கிறோம், கிருஷ்ணரை நினைக்கிறோம் அப்படிங்கறத பத்தி நம்ம கேட்போம்.
But if we are to actually remember Krishna, then 1 hour a week will not be enough.
ஆனா உண்மையா நம்ம கிருஷ்ணரை நினைவு பண்ணணும் அப்படின்னா ஒரு வாரத்துல ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது பத்தாது.
If we're actually understanding the message, then we want to remember Krishna at all times, in all places and all circumstances.
நாம எப்ப இங்க இருக்கக்கூடிய விஷயத்தை கிருஷ்ணனை நினைச்சுக்கிறோம் அப்படிங்கறத உண்மையில புரிஞ்சு உண்மையிலேயே கிருஷ்ணனை நினைச்சுக்கிறோம் விரும்புறோமோ அப்ப நம்ம கிருஷ்ணரை சதா சர்வா எல்லா நேரத்திலும் நினைவு கொள்வதற்கு முயற்சி பண்ணுவோம்.
And for that purpose, we will do whatever is required to cultivate remembrance of Krishna.
அந்த ஒரு நிலைக்காக கிருஷ்ணரை எப்பவுமே நினைச்சிருக்கிறதுங்கிறத அதை திருப்தி செஞ்சுக்கிறதுக்காக எல்லாத்தையுமே நம்ம எல்லா முயற்சிகளும் நம்ம மேற்கொள்ளும்.
Therefore, for this purpose, centers of the International Society for Krishna Consciousness are being set up all over the world.
இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி எல்லாம் உலகக்கும் நிறுவனம் நிலையங்களை நிறுவியிருக்கு.
So that people can come and attend the programs.
அதன் மூலமா மக்கள் எல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பங்கு கொள்ள முடியும்.
Hear about Krishna.
கிருஷ்ண பத்தி கேட்க முடியும்.
Chant the names of Krishna in the association of devotees.
பக்தருடைய சத்சங்கத்துல கிருஷ்ணருடைய திருநாமத்தை சொல்ல முடியும்.
Associate with devotees, serve devotees.
பக்தருடைய சங்கம் கொண்டு அவர்கள் சேவை பண்ண முடியும்.
Cultivate the consciousness that I am meant for Krishna.
அதன் மூலமா நான் கிருஷ்ணரை சேர்ந்தவன், கிருஷ்ணருக்கு சொந்தமானவன் அப்படிங்கிற கருத்தை நமக்குள்ளார வளர்த்து கொள்ள முடியும்.
All the rules and regulations given in Bhakti Rasamrita Sindhu are simply meant to serve this purpose of always remembering Krishna and surrendering to him in pure love and service.
எப்பவுமே கிருஷ்ணரை நினைச்சிருந்தது தூய பக்தி தொண்டுல அவர்கிட்ட ஸ்தானம் அடையுது அப்படிங்கிற கருத்தை உறுதி செய்யறதுக்காக தான், அதற்காக தான் பக்தி ரசாமத சிந்துல எண்ணற்ற கட்டுப்பாட்டு விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு.
So all these points, rising early, attending Mangalarti,
காலையில அதிகாலையில் எழுந்து மங்களாரதி இல்ல பங்கு கொள்றது,
putting on tilak,
தீலகம் அணியிறது,
all these different points, they may seem, well, you can do or not do, but they all help us to remember Krishna. So Krishna is speaking very strongly here, it seems. That those who do not have full faith in devotional service, they do not remain on the path, they fall down. So we should be afraid on hearing this. That this precious gift of Krishna consciousness, we should not lose this. We should do whatever is necessary to cultivate and develop our Krishna consciousness. Come in, sit down, listen. Don't run away. By chance you've come here, now stay. Get some benefit. We're just saying how people are spending their whole lives without cultivating Krishna consciousness. So this is the disease of materialistic consciousness, that we think that something is more important than cultivating my soul. So busy in activities of this material world, we never stop to think, who am I? We rush on with our life completely in Maya. And at the time of death, we have to enter another womb and suffer again and again. So we are simply requesting people, just consider what is the purpose, what is the value of this human life. Don't spoil your lives chasing after that which will not benefit us. Krishna is not some imagination. Vyasa Dev was not writing fairy stories for TV, like a TV script writer. Vyasa Dev was the greatest, learned, wisest person. He has given us so many literatures to help us understand who we are, to cultivate our soul. Because in Kali Yuga we are of small intelligence. Sri Krishna has kindly given us this Bhagavad Gita, the whole of the Vedic knowledge in shortened, simplified form. So if we don't cultivate this knowledge, we're simply spoiling our life uselessly. As Krishna, Lord Krishna states, we find in the Srimad Bhagavatam. Having obtained this human form of life after many, many births and deaths, we should not squander it simply trying to find some pleasure in this material world. This human body will not last very long. Very soon we shall all have to die. So before that time, we should develop that consciousness by which we do not have to be born again. That consciousness is Krishna consciousness. To understand that I am spirit soul, I am part of Krishna, I am meant for serving Krishna. If you want to enjoy life in this material world, Maya will give you the opportunity. Maya will give us the body of a pig, of a dog, of a cat, of a worm, and sometimes of Indra, so that we can try to enjoy this material world. And having attained this human form of life, we should be intelligent enough to understand that there is no happiness in this material world. We should come out of this material world and go to Krishna. So, Hare Krishna. Please have faith in these words of Krishna. Do not think that this is just some other way to pass our time. Krishna consciousness is the vital, essential principle of our lives. This is confirmed by all the scriptures and by all great acharyas. Hare Krishna. Any question about this? All right, so let's chant Hare Krishna. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama.